அரபு மொழியை மூன்று வகையாக வந்து நம்மால் பிரிக்க முடியும். முதலாவது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய பேச்சு அரபு மொழி, அதாவது ஸ்போக்கன் அரபிக். இது முதல் வகை. இரண்டாவது வகை சரியான முறையான அரபு மொழி, இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை பழங்காலத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்த, பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த அந்த அரபு மொழி பழங்கால அரபு மொழி. இப்படி அரபு மொழியில் மூன்று வகைகள் வந்து இருக்குது. நாம் குர்ஆனை பற்றி படிப்பதற்கோ அல்லது புரிந்து கொள்வதற்கோ முன்னால் இதை பற்றி நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மூன்று வகைகளில் எந்த வகையில் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்குது, இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னாக்கா இதை சரியான முறையில் புரிஞ்சிக்கலனாக்கா குர்ஆனை தவறாக விளங்கி கொள்ள வேண்டி நேரிடும். அதனால் இந்த மூன்று வகையான அரபு மொழிகளும் என்னென்ன மாதிரியான தன்மைகளை கொண்டிருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். முதல் வகையான அரபு மொழி என்ன? ஸ்போக்கன் அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய பேச்சு அரபி. இரண்டாவது சரியான அரபு மொழி, அதாவது முறையான அரபு மொழி. மூன்றாவது கிளாசிக்கல் அரபிக், அதாவது பழைய காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அரபு மொழி. இப்போ பேச்சு அரபு அதாவது ஸ்போக்கன் அரபிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அரபு நாடுகளில் ஒரு ஆள் கடைக்கு போகிறார். அங்கே கடையில் அந்த பொருட்களை வந்து வாங்கும்போது எந்த மொழியில் பேசுவாரோ அதுதான் வந்து ஸ்போக்கன் அரபிக், அதாவது தெருக்களில் பேசக்கூடிய, கடைகளில் பேசக்கூடிய அந்த அரபிக். தொலைக்காட்சிகளில் மக்களுக்கான அந்த நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அரபு மொழியில் தருவாங்கள்ல, அந்த நிகழ்ச்சிகளில் மக்களுக்காக பேசப்படக்கூடிய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் புழங்கப்படக்கூடிய அந்த அரபு எல்லாமே வந்து ஸ்போக்கன் அரபி, அதாவது தெருக்களில் பேசக்கூடிய, மக்களால் சாதாரண மக்களால் பேசப்படக்கூடிய, வட்டார வழக்குகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த அரபு மொழி தான் வந்து ஸ்போக்கன் அரபிக் அல்லது பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த அரபு மொழி. ஸ்போக்கன் அரபிக்கை அல் அம்மியா அல்லது அல் அஹஜாத் அப்படின்னு சொல்லிட்டு அரபில் வந்து சொல்லுவாங்க. இந்த பேச்சு அரபு என்பது வந்து வட்டார வழக்குகளில் மக்களால் பயன்படுத்தக்கூடிய அந்த அரபு மொழி. அப்போது ஒவ்வொரு சமுதாய மக்களும், அதாவது அல்ஜீரியாவில் பேசுகிறவங்க அவங்களோட வட்டார வழக்கில் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, மொராக்கோவில் பேசுகிறவங்க அவங்களுடைய வட்டார வழக்கில் அவங்க ஒரு மாதிரியாக பேசுவாங்க, சிரியாவில் பேசக்கூடியவங்க அவங்க வட்டார வழக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசுவாங்க, எகிப்தில் உள்ளவங்க வேறு மாதிரியான அந்த அரபு மொழியை பேசுவாங்க, பலஸ்தீனில் இருக்கிறவங்க அவங்களோட அரபு மொழியை வேறு, அவங்க வேறு லெவலில் பேசுவாங்க. இது மாதிரி இந்த அரபு மொழி வட்டார வழக்குகளில் பேசப்படக்கூடிய இந்த அரபு மொழி வந்து ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தவங்க அந்த அரபு மொழியை பேசுகிற விதம் வந்து வேறு வேறு விதமாக வந்து இருக்கும். இன்றைக்கி எப்படி தமிழ் மொழியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே எத்தனை விதமான தமிழ் மொழிகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். சென்னையில் உள்ளவங்க ஒரு மாதிரி தமிழை பேசுவாங்க, கோயம்புத்தூரில் உள்ளவங்க ஒரு மாதிரி தமிழை பேசுவாங்க, மதுரையில் உள்ளவங்க ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க. இவையெல்லாம் வந்து என்ன, வட்டார வழக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாடுகளில், ஒவ்வொரு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களும் தங்களுடைய மொழி வழக்குக்கு ஏற்றவாறு அவங்களுடைய நடை, அந்த பேசுகிற விதம், இவை எல்லாமே வந்து மாறுபடும். ஒரே அரபு மொழி தான், ஆனால் பேசுகிற விதங்கள் வந்து வேறு வேறு மாதிரி வந்து இருக்கும். உதாரணமாக அரபு மொழி தெரிஞ்சவங்க கைஃப ஹாலுக் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கீங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த அரபு சுற்றர் வந்து கைஃப ஹாலுக். இதே லெபனானில் இருக்கக்கூடிய அந்த ஃபல்லாஹீன மக்கள் வந்து இதை எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்னா செஃப் ஹாலிச். ஃபல்லாஹீன மக்களுடைய அந்த வட்டார வழக்கில் இதை இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அதே எகிப்தில் ஜெயிக் பெயிக், சத்தியமாக தெரில இதை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைஃபஹாலுக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஜெயிக் பெயிக்கும் வந்து எப்படி சம்மந்தம்னே வந்து நமக்கு தெரியல. இப்படி அந்த பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த அரபிக் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு இன மக்களுக்கும் அவங்க பேசுகிற முறை, அந்த பேசுகிற விதம், அது எல்லாமே வந்து மாறுபடும். இப்போ எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அரபி ஒரு அல்ஜீரியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு அரபிக்கிட்ட பேசுகிறாருன்னா ரெண்டு பேருமே பேசுகிறது அரபு மொழி தான், ஆனால் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அவ்வளவு வித்தியாசங்கள் இருவர் பேசக்கூடிய அந்த அரபு மொழியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது இல்லாமல் அரபை மொழியாக கொண்டிராத நாடுகள், நான் அரப் கண்ட்ரீஸ், அங்கனா பேசப்படக்கூடிய அந்த அரபு மொழியில் அந்த சொந்த நாட்டு மொழியுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணமாக யுஎஸில் பேசப்படக்கூடிய அந்த அரபாக இருக்கட்டும், யூகேயில் பேசப்படக்கூடிய அந்த அரபாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த நாடுகளில் அரபு மொழி இல்லையோ அங்கே இந்த அரபு மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அந்த நாட்டு மொழியை நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க பேசுகிறத பார்க்க முடியும். உதாரணமாக இன்றைக்கு பேசப்படக்கூடிய அந்த தமிழ் மொழியை எடுத்துங்க, நாம் ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்கத்தில் கீழே இருந்ததுனால நாம் பேசக்கூடிய அந்த மொழிகளில் அதிகமான வந்து ஆங்கில புழக்கங்கள் இருக்குது. சில சமயம் ஆங்கிலத்தை கலக்காமல் பேசுனா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உதாரணமாக இந்த பதிவே இருக்கட்டும், நான் எதற்காக வந்து ஆங்கிலம் கலந்து வந்து நான் பேசுகிறேன்னாக்கா உங்களுடைய புரிதல் வந்து நல்லபடியாக இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி சரியான முறையில் போய் சேரணு, அதற்கு நான் வந்து அந்த லாங்குவேஜை ஒரு டூலாக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து இதை எப்படி கலந்து பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நாம் என்ன சொல்கிறோமோ அது எளிமையான முறையில் போய் பதியின அப்படிங்கிறதுனால தான் நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுகிறது என்பது ஒரு சாதாரண மொழி வழக்காயிடுச்சு. இப்போ பஸ்ஸுனா தெரியும், பேருந்துனாக்கா அப்படியே ஒரு மாதிரியாக நம்மளை பார்ப்பாங்க, அதே மாதிரி கார்னா தெரியும், மகிழ்வுந்துனாக்கா வந்து அப்படியே நம்மளை ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. இப்படி பேச்சு வழக்கில் பேசப்படக்கூடிய அந்த மொழி அந்த நாட்டு மக்களுக்கு தகுந்தவாறு, அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழிக்கு தகுந்தவாறு வேறு வேறு வகையான அந்த உருமாற்றங்களை காண்பதை நம்மால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி தான் வந்து பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த அரபு மொழிக்கும் பல்வேறு வகையான வடிவங்கள் இருக்குது. இது பேச்சு அரபு. ஆனால் குர்ஆனில் பேச்சு அரபு பயன்படுத்தப்படவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது வகையான அரபு மொழி என்ன? சரியான முறையான அரபு மொழி, ஸ்டாண்டர்ட் அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம். இது எங்கெங்கன்னா பயன்படுத்தப்படுது? செய்தித்தாள்களில் அவர்கள் எழுதக்கூடிய அந்த அரபு மொழி வந்து சரியான அரபு மொழி, ஸ்டாண்டர்ட் அரபிக்கில் வந்து எழுதுவாங்க. அல் ஜசீராவில் வந்து இப்போ அரபில் நியூஸ் கேட்குறீங்க, அதில் வரக்கூடிய அந்த அரபு மொழி வந்து ஸ்டாண்டர்ட் அரபிக். அரபில் உள்ள அந்த ஷேக் அவங்கனா அந்த லெக்சர் கொடுப்பாங்களே, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த லெக்சர்ஸ்னால் வந்து எதில் இருக்கும்? ஸ்டாண்டர்ட் அரபிக்கில், முறையான சரியான அரபு மொழியில் இருக்கும். அந்த கல்லூரி பேராசிரியர்கள் வந்து அவங்களுடைய விரிவுரையில் சரியான அரபியை வந்து பயன்படுத்துவாங்க. நாம் நிறைய பேர் யாரெல்லாம் வந்து அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக அதை படிக்கிறோமோ அவர்களெல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், இது போன்ற லெக்சர்ஸை அதாவது விரிவுரைகளை வந்து நாம் டவுன்லோட் பண்ணி கேட்போம். அப்படி இருக்கும்போது அவர்கள் சரியான அந்த அரபிக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு ஜோக் சொல்கிறாங்க அல்லது ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க திடீர்னு அப்படியே சுவிச் பண்ணி அல் அம்மியா அதாவது பேச்சு அரபிக்கு மாறுறத வந்து பார்க்க முடியும். உதாரணமாக ஷேக் அஹமது ராத்திபுன் நாபூசி, ரொம்ப ஃபேமஸான அறிஞர், அவர்களுடைய விரிவுரைகளை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அவர் பேசக்கூடிய அந்த அரபு மொழி மிகவும் தெளிவாக ஒரு தெளிந்த ஓடையை மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து பேசுவார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டார்னா அவருடைய அந்த பேச்சு வழக்கு எதுக்கு மாறிடும்? அவருடைய சிரியன் டயலக்ட்டுக்கு, அதாவது சிரியாவில் பேசக்கூடிய அந்த அரபு வட்டார வழக்குக்கு வந்து மாறிடும். அப்போ என்ன பண்ணுவார்? ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, ஃபீனா என்ன? அரபு மொழியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் சிரிய வட்டார வழக்கில் அது எப்படி பொருள்படும்னாக்கா அந்த ஒரு அப்படிங்கிற மாதிரி, தேரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து அவங்க பேசுவாங்க. உதாரணமாக ஃபீ சையாரே, ஃபீ பேத், ஃபீ ஷுக்கே, காருக்குள்ளே என்ன இருக்குது, கட்டடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்கனாக்கா வந்து அந்த காரு, அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு சிரிப்புக்காக நாம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உருது பேசக்கூடியவங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் மாஃபி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. மாஃபின்னா வந்து சாரி, மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தை மாஃபி. ஆனால் அரபு மொழியில் மாஃபினாக்கா சாரி கிடையாது. மாஃபினா என்ன அர்த்தம்? தெர் இஸ் நத்திங், ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரபில் மாஃபின்னா அர்த்தம். உதாரணமாக நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு உம்ரா செய்வதற்கோ அல்லது ஹஜ்ஜு செய்வதற்கோ போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு கடைக்கு போகிறீங்க, பெப்சி மாஃபி, சாக்லேட் மாஃபி, கோக் ஃபீ ஃபீ. புரிஞ்சுதா? இப்போது உருதுல மாஃபினா என்ன அர்த்தம்? சாரி அல்லது மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே அரபில் வந்து மாஃபினா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போது உருது மொழி தெரிஞ்ச ஒரு பாவப்பட்ட ஆள் உம்ராவுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அவர் அந்த ஹரம் ஷரீஃபில் கபாவை பார்த்துட்டு அல்லா மாஃபி அல்லா மாஃபி அல்லா மாஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னு வச்சிங்களேன், அங்கே ஷூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ்காரன் இருப்பான். அவனுக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அல்லா இல்லை அல்லா இல்லை. அவன் வந்து என்ன பண்ணுவான், வச்சு அடி அடி நடித்து ஃபீ ஃபீ ஃபீ, அல்லா இருக்கான்னு சொல்லு, அல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அடிப்பான். சரி, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம், பேச்சு அரபிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அடுத்து ஃபார்மல் அல்லனா ஸ்டாண்டர்ட் அரபிக்னு சொல்லக்கூடிய அந்த சரியான முறையான அரபு பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு கல்லூரிக்கு அரபு மொழி படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, அங்கே உள்ள பேராசிரியர்கள் வந்து என்ன மொழியில் வந்து பேசுவாங்க, ஸ்டாண்டர்ட் அரபிக், அதாவது முறையான சரியான அரபு மொழியில் பேசுவாங்க. அடுத்து அரபு மொழியில் நீங்கள் ஒரு பிஹெச்டி பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னாக்கா, அந்த பேப்பர் வந்து என்ன லாங்குவேஜில் எழுதுவீங்க, அது ஸ்டாண்டர்ட் அரபிக்கில், முறையான சரியான அரபிக்கில் வந்து எழுதுவீங்க. யாரெல்லாம் வந்து அரபு மொழி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியில் போய் படித்தீங்களோ அவங்கனா என்ன படிச்சிருப்பீங்க, அல்ல அரபியா பைனா எதைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை முதன் முதல்ல படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தில் வரக்கூடிய அந்த அரபு என்ன, அதுவும் வந்து ஃபார்மல் ஸ்டாண்டர்ட் முறையான சரியான அரபு மொழி. இப்போது மூன்று வகையான அந்த அரபு மொழியில் மொதல் ரெண்டு பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம், பேச்சு வழக்கில் சாதாரண மக்களால் வந்து பேசப்படக்கூடிய அந்த பேச்சு அரபுக்கும் சரியான முறையான அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மல் அரபிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கடைசியாக என்ன பார்க்க போகிறோம், கிளாசிக்கல் அரபிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழைய ஆதி காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அரபு மொழியை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஏன்ஷியன் அரபிக்னு சொல்லலாம், கிளாசிக்கல் அரபிக்னு சொல்லலாம், பழைய ஆதி காலத்தில் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அரபு மொழி இருக்கு இல்லையா, அந்த அரபு மொழிக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த முறையான சரியான அரபு மொழிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கு கல்லூரிகளிலேயோ அல்லது மதரசாக்களிலேயோ சொல்லித்தரப்படக்கூடிய அந்த அரபு மொழி இருக்கு இல்லையா, அந்த அரபு மொழி ஸ்டாண்டர்ட் அரபிக், அதாவது முறையான சரியான அரபு மொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பழைய அரபு மொழியும் வந்து ஒரே மாதிரியானது கிடையாது. அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா அது தப்பு. இன்றைய காலத்தில் சரியான அந்த அரபு மொழியை சொல்லித்தரப்படக்கூடிய அந்த அரபு மொழிக்கு வந்து நாம் என்ன பேர் சொல்லுவோம்னாக்கா, அல் அரபியா அல் ஃபுஸ்ஹா, அல் அரபியா அல் ஃபுஸ்ஹா. ஃபுஸ்ஹானா என்ன, ஸ்டாண்டர்ட் அல்லது சரியான அரபு மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குர்ஆனில் இருக்கிறது என்ன மாதிரி அரபு மொழி, அல் ஃபுஸ்ஹா. நான் படிக்கிறது என்ன, அதுவும் அல் ஃபுஸ்ஹா. அப்போ ரெண்டு ஒன்று தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இல்லை. கல்லூரிகளில் நீங்கள் படிக்கிறது அல் அரபியா ஃபுஸ்ஹா முஆசிரா, ஆனால் குர்ஆனுடைய மொழி என்ன, அல் அரபியா ஃபுஸ்ஹா கதீமா. ஒன்று நவீன கால ஃபுஸ்ஹா, இன்னொன்று பழங்கால ஃபுஸ்ஹா. நீங்கள் குர்ஆனில் உள்ள அந்த செய்திகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவோ அல்லது குர்ஆனை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அணுகினால் இந்த ஒரு வித்தியாசத்தை சரியான முறையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிக்கக்கூடிய அந்த மாடர்ன் அரபிக், நவீன கால அந்த அரபும் குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த பழங்காலத்து ஏன்ஷியன்ட் அரப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பழங்கால அரபு மொழியும் ஒன்றில்லை. அந்த பழங்கால அரபு மொழி சம்பந்தமான மேலும் அதிகமான செய்திகளை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.